நூல் ஹுதுபா பேருரை நான்காவது பகுதி சமுதாய வாழ்வின் உயிர் ஜகாத். இரண்டாவது அம்சம் ஜகாத்தின் உண்மை நிலை, ஒரு விளக்கம்.
இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தின் மிகப்பெரும் கடமை ஜகாத்தாகும் என்பதை தொழுகையை மறுப்பவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளன் என்று கணிக்கப்படுவது போல் ஜகாத்தை மறுப்பவர்களும் இறை நிராகரிப்பாளர்கள் என்று கணிக்கப்படுவதோடு நபித்தோழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களுக்கு எதிராக போராடியிருக்கிறார்கள் என்பதையும் கடந்த சொற்பொழிவில் நான் விளக்கியிருக்கிறேன். அல்லாஹ்வின் நெருக்கம் எவ்வாறு கிடைக்கிறது? முதலாவது விடயம் அறிவுக்கும் விவேகத்துக்கும் சோதனை. இப்போது இந்தியில் ஜகாத்தின் உண்மைகளை பற்றி உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். அதிலிருந்து ஜகாத் என்பதுதான் என்ன, அதற்கு இஸ்லாத்தில் இத்தனை முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெளிவாகிவிடும். உங்களில் சிலர் மிக சாதாரண மனிதர்கள், அவர்கள் தரம் பிரிக்காமல் ஒவ்வொரு மனிதனிடமும் நட்பு வைத்துக் கொள்கிறார்கள். ஒருவனிடம் நட்பு கொள்ளும் போது அவன் தம் நட்புக்கு தகுந்தவனா இல்லையா என்று அவர்கள் என்றைக்கும் ஆராய்வதில்லை. இப்படிப்பட்டவர்கள் நட்பில் பெரிதும் ஏமாந்து போகிறார்கள். அப்புறம் அவர்கள் பெரும் அவலங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் புத்திசாலிகளான மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தாம் சந்திக்கின்ற அனைவரையும் நன்கு பரிசீலனை செய்து எல்லா வழிகளிலும் அளந்து நிறுத்து பார்க்கிறார்கள். அப்புறம் அவர்களில் உண்மையும் உள்ளார்ந்த விசுவாசமும் வாய்மையும் கொண்ட மனிதர்கள் கிடைத்தால் அவனை மட்டும் நண்பனாக்கிக் கொள்கிறார்கள், உபயோகமற்ற மனிதர்களை விட்டு விடுகிறார்கள். இறைவன் எல்லோரையும் விட விவேகம் உள்ளவன், அறிந்தவன். அவன் தரம் பிரிக்காமல் ஒவ்வொரு மனிதனையும் தன் நண்பனாக்கிக் கொள்வான் என்றும் தன் குழுவில் சேர்த்துக் கொள்வான் என்றும் தன் சபையில் தனக்கு அருகில் கண்ணியத்துக்குரிய இடத்தை கொடுப்பான் என்றும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனிதனின் புத்திசாலித்தனமே ஆராயாமலும் நிறுத்து பார்க்காமலும் நட்பு கொள்வதை மறுக்கிறது. அப்படியானால் எல்லா விதமான அறிவுகளுக்கும் விவேகங்களுக்கும் ஊற்றான இறைவன் அலசி பார்க்காமல் நிறுத்து பார்க்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் நட்பை அளித்து விடுவது எங்கனம் சாத்தியமாகும்? உலகில் பரவியிருக்கின்ற கோடிக்கணக்கானவர்களில் எல்லா விதமான மனிதர்களும் காணப்படுகிறார்கள். அவர்களில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இறைவன் இவ்வுலகில் தன் பிரதிநிதி அந்தஸ்தையும் மறுமையில் தன் அருகில் இருக்கும் தகுதியையும் அருள விரும்பும் ஹிஸ்புல்லா எனப்படும் குழுவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய தகுதி இவர்கள் எல்லோருக்கும் கிடையாது. எனவே ஒரு மனிதன் இறைவனின் குழுவில் சேர்க்கப்படுபவரின் தகுதி தனக்கு உண்டா என்பதை தானே தெரிந்து கொள்வதற்காக இறைவன் மிக தீர்க்கமான விவேகத்துடன் சில தேர்வுகளை, சில சோதனைகளை, சில அளவுகோள்களை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒருவன் அத்தேர்வுகளில் அச்சோதனைகளில் தேறி அந்த அளவுகோள்களுக்கும் நிகராக இருந்தால் அவன் சுயமே அல்லாஹ்வுடைய குழுவின் வட்டத்துக்குள் வந்துவிடுகிறான். ஒருவன் அப்பரீட்சைகளிலும் சோதனைகளிலும் தேராவிட்டால் தானாகவே அந்த குழுவிலிருந்து பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த அளவுகோள்கள் யாவை? இறைவன் எல்லாம் தெரிந்த பேரறிஞன். எனவே அவன் அனைத்துக்கும் முன்னால் மனிதனின் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பரிசீலனை செய்கிறான். அவனுக்கு தெளிவு இருக்கிறதா இல்லையா, முழு முட்டாளாக இல்லாமலாவது இருக்கின்றானா என்று பார்க்கிறான். ஏனென்றால் அறிவில்லாத மூடன் ஒருபோதும் அறிஞனுக்கு நண்பனாக முடியாது. இறைவனின் அத்தாட்சிகளை பார்க்கும் ஒருவன், அவன்தான் என் அதிபதி, என்னை படைத்தவன், இவனை தவிர வணக்கத்துக்குரிய எவரும், இறைஞ்சதலை கேட்கக்கூடிய எவரும், உதவி செய்யக்கூடிய எவரும் கிடையாது என்று தெரிந்து கொள்கிறான். அல்லாஹ்வின் திருவேதத்தை கேட்கும் அவன், இது என் அதிபதியின் வாக்குதான், வேறு யாருடைய வாக்காகவும் இருக்க முடியாது என்று உணர்ந்து கொள்கிறான். வாழ்க்கை பண்பு, செயல்முறை, போதனை, சாதனை ஆகியவற்றில் உண்மையான இறை தூதருக்கும் தூதரென பொய்ப்பிரகடனம் செய்பவர்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை சரிவர தெரிந்து கொண்ட அவன், தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டவர்களில் இன்னார்தான் உண்மையிலேயே வழிகாட்டுவதற்காக இறைவனிடமிருந்து வந்திருக்கிறார் என்றும், அவர் அல்லாத இன்னார் தஜ்ஜால் மோசடிக்காரர் என்றும் அறிந்து கொள்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் இந்த தேர்வில் வெற்றி அடைந்து விடுகிறான். அவனை இறைவன் மனித கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்து தன் குழுவைச் சேர்ந்த பொறுக்கி எடுத்த நம்பிக்கையாளர்களோடு சேர்த்து விடுகிறான். முதல் தேர்விலேயே தோல்வியடைந்த மற்ற மனிதர்களை தமது விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் அலைந்து திரியட்டும் என்று விட்டுவிடுகிறான். இரண்டாவது அம்சம், ஒழுக்க வலிமைக்கு சோதனை. இந்த முதல் தேர்வில் வெற்றியடைந்தவர்கள் இரண்டாம் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டாம் பரீட்சையில் மனிதனின் பகுத்தறிவோடு அவனுடைய ஒழுக்க உறுதிக்கும் தேர்வு வைக்கப்படுகிறது. உண்மையையும் நன்மையையும் அறிந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கும், பொய்யையும் தீமையையும் அறிந்து அவற்றை தவிர்ப்பதற்கும் வேண்டிய ஆற்றல் இந்த மனிதனிடம் இருக்கிறதா இல்லையா, மனத்தின் ஆசைகளுக்கு முன்னோரை பின்பற்றும் துடிப்புக்கு, குடும்ப ஆசாரத்துக்கு, உலகின் பொது கருத்துகளுக்கு, வழிமுறைகளுக்கு அவன் அடிமைப்படாமல் இருக்கிறானா, இறைவனின் அறிவுரைக்கு எதிரான ஒன்று குறுக்கிடும் போது அதனை தீயது என்று உணர்ந்த பிறகும் அதன் சுழற்சியில் சிக்கி தவிக்கும் பலவீனம் இவனிடம் காணப்படாமல் இருக்கிறதா, வேறொரு காரியம் குறித்து இறைவனிடத்தில் இதுவே உண்மையான விருப்பத்துக்குரிய காரியம் என்று அறிந்த பிறகும் அதனை இவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானா என்று சோதனை செய்யப்படுகிறது. இந்த தேர்வில் தோல்வியடைகிறவர்களை இறைவன் தன் குழுவில் சேர்த்துக் கொள்ள மறுத்து விடுகிறான். பின்வரும் தகுதியுடையோரை மட்டுமே இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். இனி எவர் தாவூத்தை நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பலமான பிடிமானத்தை பற்றிக் கொண்டவராவார். அது என்றுமே அறுந்து விடாது என்று அல் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயம் 256 வசனம் குறிப்பிடுகிறது. மூன்றாவது பண்பு, கீழ்ப்படியும் தன்மைக்கு சோதனை. இந்த தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு மூன்றாம் படித்தரத்துக்கான பரீட்சை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த படித்தரத்தில் கடமையுணர்வும் வழிபாட்டு உணர்வும் பரிசீலிக்கப்படுகின்றன. எம்மிடமிருந்து கடமைக்கான கட்டளை பிறந்தால் உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு ஆஜராகுங்கள், உங்கள் விருப்பத்தையும் இலாபத்தையும் ஆசாபாசங்களையும் துறந்து கடமையை நிறைவேற்றுங்கள், வெயிலானாலும் பனியானாலும் எதுவானாலும் கடமைக்கு அழைக்கப்பட்டதும் எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு ஓடி வாருங்கள். அப்புறம் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமலும் குடிக்காமலும் இருக்க வேண்டும் என்றும், உங்கள் மனத்தில் தோன்றும் ஆசைகளையெல்லாம் அடக்க வேண்டுமென்றும் நாம் கட்டளையிட்டால் அவ்வாறு பட்டினி கிடப்பதில் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் சரி, உயர்ந்த உணவு வகைகளும் சுவைமிக்க பான வகைகளும் உங்களுக்கு முன்னால் குவிந்து கிடந்தாலும் சரி, அந்த கட்டளையை முழுக்க முழுக்க நிறைவேற்ற வேண்டும். இந்த தேர்வில் தோற்று போகிறவர்களுக்கு நீங்கள் எமது வேலைக்கு தகுதியற்றவர்கள் என்று இறைவனால் கூறப்படுகிறது. இந்த மூன்று தேர்வுகளிலும் வெற்றி அடைகிறவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏனெனில் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு சட்டங்கள் வந்தால், வழிமுறைகள் கொடுக்கப்பட்டால் அவற்றுக்கு மறைவாகவும் பகிரங்கமாகவும், லாபம் ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்டாலும், இன்பத்திலும் துன்பத்திலும் எந்நிலையிலும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று நம்பலாம். நான்காவது அம்சம், பொருள் தியாகத்திற்கு சோதனை. இதற்கு பிறகு பொருள் தியாகத்திற்கென்று நான்காம் படி தேர்வு வைக்கப்படுகிறது. இறைவனின் வேலைக்கு முறைப்படி சேர்த்துக் கொள்ளப்படும் தகுதி மூன்றாம் தேர்வில் வெற்றி பெற்றவருக்கு ஏற்பட்டு விடுவதில்லை. அவர்கள் குறுகிய மனம் படைத்தவர்களாகவும் ஊக்கமற்றவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் சிறுமையடைந்தவர்களாகவும் இல்லாமல் இருக்கிறார்களா என்றும் இன்னும் சோதிக்க வேண்டியிருக்கிறது. தம்மிடம் அன்பும் நட்பும் இருப்பதாக வாய்கிழிய பேசிக்கொண்டு தம் நண்பருக்காக தம் பொருளிலிருந்து செலவு செய்ய வேண்டிய நேரம் வரும்போது பணத்தை பற்றி மட்டும் பேச வேண்டாம் என்று சொல்லுவோரின் குழுவில் இல்லாமல் இருக்கிறாரா என்றும் பார்க்க வேண்டியுள்ளது. தன்னலமும் பொருளாசையும் குறுகிய மனமும் கொண்ட இப்படிப்பட்ட மனிதனை சாதாரணமான பகுத்தறிவுள்ளவன் கூட தன் நண்பனாக்கிக் கொள்வதில்லை. பரந்த உள்ளம் கொண்ட ஒருவன் அப்படிப்பட்ட மட்டரகமான மனிதனுக்கு தன் அருகில் இடம் கொடுப்பதையும் விரும்புவதில்லை. இப்படி இருக்கும்போது தன் கருவூல செல்வங்களை ஒவ்வொரு வினாடியும் எண்ணற்ற படைப்புகளுக்கு எண்ணற்ற வழிகளில் வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் இறைவன் தன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை தன்னுடைய வழியில் செலவு செய்வதற்கே சங்கடப்படும் மனிதனை தன் நட்புக்கு தகுதியுள்ளவன் என்று எப்படி நினைக்க முடியும்? அறிவிலும் ஞானத்திலும் அனைவரையும் விட சிறந்தவனாக இந்த இறைவன் நட்பையும் அன்பையும் வாயளவில் நிறுத்திக் கொள்ளும் மனிதனையும் என்றைக்கும் நம்ப முடியாத மனிதனையும் எப்படி தன் குழுவில் சேர்த்துக் கொள்ள முடியும்? மொத்தத்தில் இந்த நான்காம் தேர்வில் தோல்வி அடைகின்றவர்களுக்கு இப்படி தெளிவாக பதிலளிக்கப்படுகிறது. போய்விடுங்கள், உங்களுக்கு இறைவனின் குழுவில் இடம் கிடையாது. நீங்களும் தகுதிவற்றவர்கள்தான். இறைவனின் பிரதிநிதியிடம் ஒப்படைக்கக்கூடிய இந்த மகத்தான பணியின் பொறுப்புகளை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. உயிர், பொருள், குழந்தைகள், குடும்பம், நாடு முதலிய எல்லாவற்றின் பாசத்தையும் இறை அன்புக்காக தியாகம் செய்கிறவர்கள் மட்டுமே இந்த குழுவில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவு அளிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. அல் குர்ஆன் 3:92. இறை குழுவில் சேர தேவையான பண்புகள். முதலாவது பண்பு, குறுகிய உள்ளம் கூடாது. இந்த குழுவில் குறுகிய உள்ளம் படைத்தவர்களுக்கு இடம் கிடையாது. பரந்த உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே இதில் நுழைய முடியும். இரண்டாவது பண்பு, பரந்த நோக்குடையவர். தம்முடைய உள்ளத்தின் உலோபித்தனத்தை விட்டு எவர்கள் விலகி இருக்கின்றார்களோ அத்தகையவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல் குர்ஆன் 64:16. ஒருவன் அவர்களை பகைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு நஷ்டமும் துன்பமும் கொடுத்திருந்தாலும் அவர்களின் நெஞ்சங்களை உடைத்து பொடி பொடியாய் ஆக்கியிருந்தாலும் இறைவனுக்காக அவனுக்கு வயிற்றுக்கு உணவும் உடலுக்கு ஆடையும் கொடுக்க மறுக்காதவர்களும் அவனுக்கு துயரத்தில் உதவி செய்ய தயங்காத பரந்த நோக்குடையவர்களுமே இங்கே தேவைப்படுகிறார்கள். உங்களிடையே பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள், தங்களுடைய உறவினர்கள், வறியவர்கள் மற்றும் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஆகியோருக்கு கொடுத்துதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விட வேண்டும், பொறுத்துக் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டுமென நீங்கள் விரும்புவதில்லையா என்ன? மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் 24:22. மூன்றாவது பண்பு, உயர்ந்த நோக்கம் கொண்டவர். அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பினால் வறியவருக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் உணவளிக்கின்றார்கள். மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே உங்களுக்கு உணவளிக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. அல் குர்ஆன் 76:8-9. நான்காவது பண்பு, தூய உள்ளம் படைத்தவர். இங்கு இறைவன் கொடுத்த செல்வத்திலிருந்து மிக மிக உயர்ந்த பொருளை இறைவழியில் செலவு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் உயர்ந்த நோக்கம் கொண்ட மனிதர்களே தேவைப்படுகிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்த பொருள்களிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் சிறந்தவற்றை இறைவழியில் செலவு செய்யுங்கள். அவற்றில் மோசமான பொருள்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்ய முற்படாதீர்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 267வது வசனம். 5வது பண்பு, வறுமையிலும் செலவு செய்பவர். இங்கே வறுமையும் பணக்கஷ்டமும் ஏற்படும் போது தம் வயிற்றை கட்டிக்கொண்டு இறைவனின் மார்க்கத்திற்காக ஊழியம் செய்வதற்காகவும் இறைவனின் அடியார்களுக்கு உதவி செய்வதற்காகவும் பணத்தை செலவு செய்ய தயங்காத உயர்ந்த ஊக்கம் கொண்டவர்களே தேவைப்படுகிறார்கள். இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் செல்லும் பாதையில் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியின் அளவுக்கு விரிவானது. மேலும் அது இறையச்சமுடையோருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோர் என்றால், வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவு செய்வார்கள். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 133-134 வசனங்கள். 6வது பண்பு, தயால தன்மை கொண்டவர். இறை வழியில் செலவு செய்யப்படுகின்ற எதுவும் வீணானதல்ல. மாறாக இம்மையிலும் மறைமையிலும் மகத்தான நட்கூலியை இறைவன் கொடுத்தருள்வான் என்று உண்மையான மனத்தால் உறுதியாக நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் இங்கு தேவைப்படுகிறார்கள். எனவே அவர்கள் இறைவனின் திருப்திக்காகவே செலவு செய்கிறார்கள். தமது தயால சிந்தனையை மக்கள் தெரிந்து கொண்டார்களா இல்லையா, தம் அன்பளிப்புக்கு யாரேனும் நன்றி செலுத்தினார்களா இல்லையா என்பது குறித்து அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. நீங்கள் எந்த நல்ல பொருளை இறை வழியில் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நன்மையாயிருக்கும். அல்லாவின் திருப்தியை பெறுவதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் செலவு செய்வதில்லையே. எனவே எந்த நல்ல பொருளை இறை வழியில் நீங்கள் செலவு செய்தாலும் அதற்குரிய நிறைவான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 272 வசனம். 7வது பண்பு, எந்நிலையிலும் இறைவனை நினைவில் வைப்பவர். செல்வத்திலும் சுபீட்சத்திலும் கூட இறைவனை மறக்காமல் மாளிகைகளில் உட்கார்ந்து இன்பங்களை சுவைக்கும் போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் இங்கு தேவைப்படுகிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். அல் குர்ஆன் 63வது அத்தியாயம் 9 வசனம். இவை இறைவனின் குழுவில் சேர்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய தகுதிகள். இவை இல்லாமல் எந்த மனிதனும் இறைவனுடைய நண்பர்களின் குழுவில் சேர முடியாது. உண்மையில் இது மனிதனின் பண்புக்கு மட்டுமல்ல, அவனுடைய ஈமானுக்கு நம்பிக்கைக்கு மிக கசப்பான கடினமான தேர்வாகும். இறை வழியில் செலவு செய்வதை வெறுக்கும் ஒருவன் அந்த செலவை தன்மீது சுமத்தப்பட்டிருக்கும் அபராதம் என்று நினைக்கிறான். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழி வகைகளை தேடிக்கொள்கிறான். அவன் செலவு செய்தாலும் தான் மக்களுக்கு உதவி செய்ததாக பெருமை பேசி அவர்களை துன்பப்படுத்தி தன் மனத்தை ஆற்றிக்கொள்கிறான். அல்லது தான் செய்த தானம் பற்றி உலகில் விளம்பரம் தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அத்தகையவன் உண்மையில் இறைவனையும் மறுமையையும் நம்பவே இல்லை. இறை வழியில் செலவானவை அனைத்தையும் வீணாகிவிட்டன என்று அவன் நினைக்கிறான். அவனது சுகபோகம், இன்பங்கள், நலன்கள், புகழ் ஆகியவை அவனுக்கு இறைவனை விட, இறை திருப்தியை விட மிக பிரியமானவையாக இருக்கின்றன. 8வது பண்பு, செய்த நன்மையை சொல்லிக்காட்டி மனங்களை புண்படுத்தாதவர். இருப்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைதான். பணம் செலவழிக்கப்பட்டால் இந்த உலகிலேயே பேரும் புகழும் கிடைத்துவிட வேண்டும். அந்த பணத்தின் பிரதிபலன் இங்கேயே கிடைத்துவிட வேண்டும். அப்படி இல்லாமல் பணமும் போய்விட்டதோடு இன்ன மனிதன் இன்ன நற்காரியத்திற்காக இவ்வாறு பணம் செலவு செய்திருக்கிறான் என்று யாருக்குமே தெரியாமல் போனால் அத்தனையும் மண்ணோடு மண்ணாகிவிட்டன என்பதே பொருள் என்று அவன் எண்ணுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் இறைவனின் பணிக்கு தகுதி பெற்றவன் அல்ல என்றும், தான் இறைவனை நம்புவதாக கூறினால் அவன் ஒரு நயவஞ்சகன் என்றும் திருக்குறானில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த இறைவசனங்களுக்கு அடுத்து கீழ்வரும் வசனங்கள் இடம்பெறுகின்றன. இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் ஈமான் கொள்ளாமல் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்பவனைப் போல நீங்களும் கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் மனம் புண்படச் செய்தும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கிவிடாதீர்கள். அல் குர்ஆன் 2:264. 9வது பண்பு, செல்வத்தை சேர்த்து வைக்க ஆசைப்படாதவர்கள். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாவின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது என்று நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக. அல் குர்ஆன் 9:34. 10வது பண்பு, இறை பாதையில் உழைக்க விதிவிலக்கு கோராதவர்கள். அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புரிவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென்று ஒருபோதும் உம்மிடம் கோரமாட்டார்கள். அல்லாஹ் இறையச்சமுள்ளவர்களை நன்கறிபவனாக இருக்கின்றான். எவர்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ, மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகத்திலேயே தடுமாறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இத்தகைய கோரிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். அல் குர்ஆன் 9:44-45. 11வது பண்பு, இறைவனுக்கு மனமாற கீழ்ப்படிபவர்கள். அவர்கள் செலவு செய்த பொருள்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதிருப்பதற்கு காரணம் அவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்டவர்களாகவே வருகிறார்கள். இறை வழியில் செலவழிக்கும் போதும் மனமில்லாமலேயே செலவழிக்கிறார்கள். அல் குர்ஆன் 9:54. நயவஞ்சக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள்தான். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள், நன்மையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் தங்களுடைய கரங்களை நன்மையானவற்றை விட்டு முடக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாவை மறந்ததனால் அல்லாவும் அவர்களை மறந்தான். நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் தீயவர்கள்தான். அல் குர்ஆன் 9:67. 12வது இயல்பு, 12வது பண்பு, இறைவழியில் செலவு செய்வதை சுமையாக கருதாதவர். இந்த நாட்டுப்புற அரபிகளில் சிலர் இப்படியும் இருக்கின்றனர். இறைவழியில் சிறிதளவு செலவு செய்வதை தங்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதமாக கருதுகிறார்கள். அல் குர்ஆன் 9:98. 13வது இயல்பு பண்பு, கஞ்சத்தனம் இல்லாதவர். அல்லாவின் வழியில் செலவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இவ்விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டுகின்ற சிலர் உங்களில் இருக்கின்றனர். ஆனால் யார் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ அவர் உண்மையில் தன் விஷயத்திலேயே கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாவோ தேவைகளற்றவன். நீங்கள்தான் அவன் பக்கம் தேவையுடையோர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் புறக்கணித்துவிட்டால் அல்லாஹ் உங்களுடைய இடத்தில் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். மேலும் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். அல் குர்ஆன் 47:38. இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் மார்க்கத்துக்கு ஒரு தூணாக அமைந்திருக்கின்ற ஜகாத்தின் அடிப்படை இதுதான். இதனை உலகத்து அரசுகளின் வரிகளைப் போன்று வெறும் வரிகள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக உண்மையில் இது இஸ்லாத்திற்கு உயிர் போன்றது, இன்றியமையாதது, உண்மையில் இது ஈமானுக்கு இறை நம்பிக்கைக்கு ஒரு தேர்வாகும். மனிதன் ஒவ்வொரு வகுப்புக்கும் தேர்வு எழுதி முன்னேறி இறுதி தேர்வு கொடுத்து பட்டம் பெறுவது போல இறைவனிடத்திலும் பல தேர்வுகள் இருக்கின்றன. அவற்றை மனிதன் வெற்றிகரமாக கடக்க வேண்டியிருக்கிறது. அவன் நான்காம் தேர்வில், அதாவது பணத்தியாகத்திற்கான தேர்வில் வெற்றியடையும் போது அவன் முழு முஸ்லீமாகி விடுகிறான். இதுவே இறுதி தேர்வாகிவிடாது. அதற்கு பின்னால் உயிர் தியாகத்திற்குரிய மிக கடினமான ஒரு தேர்வு வருகிறது. இதனை பிறகு விளக்குவேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இஸ்லாத்தின் எல்லைக்குள் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், இறைவனின் குழுவில் சேர்வதற்கென ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தேர்வுகளில் மேற்குறிப்பிட்ட பணத்தியாகத்தின் தேர்வே இறுதி தேர்வாகும். பணத்தை தண்ணீராக செலவு செய்ய வேண்டும் எனும் அறிவுரை முஸ்லிம்களுக்கு பெரிதும் கொடுக்கப்பட்டுவிட்டது. இப்போது இந்த வறுமையிலும் பண கஷ்டத்திலும் பணத்தை சம்பாதித்து சேர்ப்பதற்கான அறிவுரையே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தற்போது சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எது குறித்து அங்கலாய்த்துக் கொள்கிறார்களோ அதுவே உண்மையில் இஸ்லாத்தின் உயிர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உயிர் பலவீனமடைந்து விட்டதால் தான் முஸ்லிம்கள் வறுமை தாழ்வு எனும் பாதாளத்தில் வீழ்ந்தார்கள். இந்த உயிரின் காரணமாக முஸ்லிம்கள் சரிந்துவிடவில்லை. மாறாக அவர்கள் சரிந்ததற்கு காரணம் அந்த உயிரோட்டம் அவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டதேயாகும். ஜக்காத்தும் தர்மங்களும் நமது சமுதாய வாழ்விற்குரிய உயிராகும். அவற்றில் நமக்கு மறுமைக்கான நன்மைகள் மட்டுமின்றி இம்மைக்கான எல்லா பெயர்களும் திரட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை அடுத்த சொற்பொழிவில் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இன்ஷா அல்லாஹ்.